இறைவன் தன்னுடைய கருணையின் காரணத்தினாலே ஒரு வடிவை எடுத்துக்கொண்டான். அதைத்தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். கருணையெல்லாம் திரண்டு ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக இந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். இதுல இன்னொரு கருத்தும் பார்க்கலாம். நாம் அதில் பேசும்பொழுது அப்படியே சொல்லிக் கொண்டு வரும்பொழுது சொன்னேன், மற்ற மதத்தினரெல்லாம் அல்லது பிற தத்துவங்களை சொல்லும் பொழுது அருவ வழிபாடு அப்படி இப்படி என்று பலவிதமான வழிபாடுகள் சொல்லுகிறார்கள். ஆனால் இறைவன் ஒவ்வொருவருடைய பக்குவத்திற்கும் தக்கபடியாக தன்னுடைய திருவருளை கொடுக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அருள் அல்ல, ஏன்னா அவர்களுக்கு அது பிரயோஜனப்படாது. ஒவ்வொருவருக்கும் எப்படி அருள் செய்ய வேண்டுமோ, அவர்களுக்கு எது பிரயோஜனப்படுமோ, எது அவர்களை உயர்த்தி தன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்குமோ அப்படி தருகிறான். ரொம்ப நாள் பட்டினி இருக்கிறான் ஒருத்தன், யாரும் சாப்பாடு போடல, பசிப்பிணி, கிடைத்ததை சாப்பிட்டான், உயிர் போகக்கூடிய நிலைமை, அப்படியே மயங்கி கீழே விழுந்தான். உடனே ஆஹா, ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தான், அதனால அவனுக்கு என்ன பண்ணும், நல்லபடியா ஒரு பெரிய விருந்து போடணும், அவனால சாப்பிட முடியுமா, உயிர் போக கிடக்கின்றவனுக்கு, அவனுக்கு அப்ப சாப்பாடு அது ஏறுமா, சாப்பிட முடியாது. என்ன செய்வார்களா, சாதத்தை நன்றாக பிசைந்து வயிற்று பக்கத்துல அப்படியே போட்டு விடுவார்களாம், மேல ஒரு பட்டை போடுற மாதிரி போட்டு விட்டா அந்த சாரானது உள்ளே இறங்கி அவனுக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அப்புறம் அவனுக்கு புனப்பாகம் என்று சொல்ல முடியாத நல்ல கஞ்சி போல இருக்கக்கூடிய சாதத்தை நன்றாக மசித்து திரவ நிலையிலே கொடுப்பார்கள். கொஞ்ச நாள் சரியாச்சா, அடுத்தது பாலோ தயிரோ சேர்த்து கொடுப்பார்கள். அதற்கு பிறகு மற்ற பண்டங்களை, பருப்பு மற்றவைகளை சேர்ப்பார்கள். அதற்கு பிறகு நெய் ஊற்று என்ன வேணுனாலும் சாப்பாடு, பஞ்சபட்ச பரமாண்ணங்கள் அவன் ஏற்றுக்கொள்ளலாம். எடுத்த உடனேயே அவனுக்கு அப்படி கொடுத்திருந்தால் அவன் உயிர் தானாகவே போயிருக்கும், சாப்பிட்டதுனாலே போயிருக்கும். அதே போலத்தான் இந்த சம்சாரத்திலே, இந்த சம்சாரம் என்கின்ற பிணியிலே வருந்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவரவர்களுடைய தன்மைக்கு தகுந்தபடியாக நிலை அறிந்து அவர்களை உயர்த்துகிறான் இறைவன். இதுக்கு இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தைக்கு வயிறு சரியில்லை, இன்னொரு குழந்தை நன்றாக விளையாடி விட்டு வருகிறது, பசி பசின்னு வருகிறது, இன்னொருத்தர் வீட்டிலே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப மூன்று பேரை பார்க்கிறோம். வயிறு சரியில்லாத ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து ரொம்ப விருந்தெல்லாம் போட மாட்டான், மருந்தாக அவள் சோறை இடுவாள், சோற்றையே மருந்தாக இடுவாள். நன்றாக விளையாடி விட்டு உடற்பயிற்சி செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைக்கு நல்லா புஷ்டியான ஆகாரங்கள் கொடுக்க வேண்டிய, ஆனா பசிக்கிறது. உள்ளேயே இருந்து படித்துக் கொண்டிருக்கிறான், வீட்டிலேயே இருந்து படித்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு வேற அதிகமான உடல் வேலை கிடையாது, அவனுக்கு அதுக்கு தகுந்தபடியான விஷயத்தை கொடுப்பாள் தாய். அம்மா ஒருத்தி தான், குழந்தைகள் வேறு. ஒவ்வொரு குழந்தையினுடைய தன்மைக்கு தகுந்தபடியும் அந்த தாயானவள் அவர்களுக்கு உணவு தருகிறாள், போகம் தருகிறாள். அதே போலத்தான் இறைவனும் அவரவர்களுடைய நிலை அறிந்து பக்குவம் அறிந்து தருகிறான். இதுதான் கடவுள்னு எதை எதையோ கடவுள் என்று சொல்லிக் கொண்டு திரிவார்கள். நமக்கு பார்த்தா பாவமா இருக்கும், அடடே என்ன இப்படி இருக்கிறார்களே, இது கடவுள் அது கடவுள்னு காசுக்காக கடவுளை வணங்குவதும், பதவிகளுக்காக கடவுளை வணங்குவதும், காசு கொடுத்து எம்பக்கம் வா இதுதான் கடவுள்னு சொல்ல மாற்றுவதும் வேடிக்கையா இருக்கும். என்னது இது, இப்படி எல்லாம் செய்கிறார்களே. இந்த இந்து மதம் தான் ரொம்ப பொறுமையா இருக்கும், யார் என்ன சொன்னாலும் சரி ஆ சொல்லிக்கோ, என்ன கேட்ட கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியதும் தன்னுடைய தத்துவத்திலே ஒப்புக்கொண்டது சார்வாக மதமும் இங்கே உண்டு, நானே கடவுள்னு சொல்லக்கூடியதும் இங்கே உண்டு, இந்த பிரகிருதி தான் கடவுள்னு சொல்லக்கூடியதும் உண்டு, இந்த உடல் தான் இந்திரியங்கள் தான் கடவுள், அதுக்கும் ஆள் உண்டு எல்லாத்தையும். அப்படியா, சரி, ஏன் இது உன்னுடைய தன்மை. முனிவர் ஒரு உபநிஷத்துல ஒரு கதை வரும், எது சத்தியம் என்று கேட்கிறார். போய் 100 வருஷம் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி தந்தை அனுப்பிச்சாராம். 100 வருஷம் தபஸ் பண்ணி வந்தவர் அவர் சொன்னார், இந்த உடல் தான் சத்தியமான ஒரு விஷயம், இதுதான் நிலையானது, இது மாதிரி இந்த உடல்னா என்ன, இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் சத்தியமானது. அப்படியா, சரி போ, இன்னொரு 100 வருஷம் தெரிஞ்சுட்டு வா. இன்னொரு 100 வருஷம் சொன்னார், இந்த உடலை எது காப்பாற்றுகிறதுன்னா
சாப்பாடு தான் காப்பாத்துகிறது. அதனால அன்னம் அதுதான் முக்கியமானது. அன்னம் பிரம்மம், தேகமே பிரம்மம் என்று சொன்னார்கள், அன்னமே பிரம்மம் என்று சொன்னார்கள். திரும்பி போயிட்டு வா. சாப்பாடு கூட இல்லாம இருக்கலாம், ஆனா காற்று இல்லாம இருக்க முடியுமா? சாப்பாடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. என்ன பிராணம் தேவைப்படுகிறது? பிராணம் என்கின்ற அதுதான் முக்கியம். இப்போ இவர் மீண்டும் மீண்டும் 100 வருஷம் தவம் செய்து தவம் செய்து வந்தாராம். இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தவம் செய்து 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 தன்னுடைய தன்னையை மேலே உயர்த்து கொள்ளுகிறார். அதே போலத்தான் இறைவன், அப்படியா பரவாயில்ல, எந்த தெய்வம் சொன்னாலும் சரி, அந்த தெய்வத்தை நான் பூஜிக்கிறியா பரவாயில்ல, இப்படித்தான் வருவேன், ஏன் அங்கும் நானே தான் இருக்கிறேன். யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கே மாதொரு பாகனாகி வருவார், விடைமேல் வருவார் என்று சொல்லும்படியாக அந்த கடவுள் அப்புறவல்ல கும்பிடு போ. என்ன இருக்கிறது? அதுவும் கடைசியில் ஏன்டத்தான் வரணும், எல்லாம் என்னிடத்திலே தான் வந்து சேருகின்றன என்பதை போலவே அவரவர்களுடைய பக்குவங்களுக்கு தகுந்தபடியாக இறைவன் அருள் செய்கிறான். இங்கே யாருக்கு அருள் செய்ய வந்தான்? கதப்பிரகாரம் பார்க்கும் பொழுது தேவாதி தேவர்களுக்கு, நாராயணன், பிரம்மா, இந்திரன், பிரகஸ்பதி, அக்னி, வருணன், வாயு எல்லாரும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த ஆன்மாக்கள், கவனிக்க வேண்டும், நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம மாதிரி அவர்கள் உயர்ந்த ஆன்மாக்கள். உயர்ந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடைந்தவர்கள், அதற்கு தகுந்தபடியாக இறைவன் அங்கே வந்து தோன்றினான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். கருணை கூர் முகங்கள் ஆரம் கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. வந்தாங்கு உதித்தனன், அது மட்டும் கிடையாது, அவர்களுக்காக மட்டுமே கிடையாது, உலகங்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காக வந்தான். அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடியாக இறைவன் தோன்றுகிறான். அவன் ஏன் இந்த உருவத்தோடு வந்தான்? ஏன் வேறு உருவத்தை எடுத்துக் கொண்டிருக்க கூடாது? ஏன் வேறு விதமான தன்னையில் இருந்திருக்க கூடாது? இந்த கேள்வி எல்லாம் கேட்க முடியும். இவனுக்கு ஏன் ஆறுமுகம் இருக்குன்னா, ஆறுமுகம் அதை நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய முகம், வேறொன்றும் கிடையாது. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகளை சொல்வார்கள். இந்த என்ன அந்தனர் வேள்வி ஒர்க்குமே, ஒரு இடத்துல அங்கே வள்ளியோடு சல்லாப நகை கொண்டிருக்கும், இன்னொரு இடத்துல முனிவர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கும், இன்னொரு இடத்துல அசுரர்களை அழித்துக் கொண்டிருக்கும். இது மாதிரி ஆறு முகமும், ஏறுமையில் ஏறு விளை ஆடுமுகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான ஒளி பேச்சு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் குறை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமாகி நிற்கக்கூடிய இந்த பொருள் இருக்கிறதே, இது என்னன்னு கேட்ட அறுவித சமயத்திற்கும் அறுமுக சுவாமியாகி. ஆறு விதமான சமயங்கள், இது பலவிதமான வேறுபாடுகள் சொல்லப்படும். அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், புறப்புறச்சமயம் என்றெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் வேண்டப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படும். இந்த ஆறு பெரும் பிரிவுகள், அதே மாதிரி அகச்சமயத்துக்குள்ள வைதீக சமயங்களுக்குள்ளேயே ஆறு பெரிய பிரிவுகள். இந்த ஆறு சமயங்களுக்கும் ஆறுமுக சுவாமியாக ஒவ்வொரு சமயத்துக்கும் நான் தான் என்று சுட்டி காட்டுகிறானா? என்ன தவிர வேறு கிடையாது என்று. அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பெயராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவன் என்று சொல்லும்படியாக அந்த இறைவன் என்ன செய்கிறார்? அந்த ஆறு பேருக்கும் ஆறு விதமான தன்மைகளாக இருந்து தன்னுடைய ஆறு முகத்தினாலே சுட்டி காட்டுகின்றான். அதனால அவனுக்கு ஆறு முகம் வந்தது என்று சொல்வார்கள். இவன் ஆறு முகம், 18 கண்ணு இவனுக்கு, 18 கண், 12 கண்கள் அல்ல, 18 கண்களோடு இவன் இருக்கிறானாம். 18 கண்களோடு ஆறு முகமும், 12 கரங்களும், 18 கண்களும் கொண்டவனாக இறைவன் தோன்றுகிறான். இவனை சொல்லும் பொழுது அவதாரம் என்று சொல்லுவது கிடையாது. அவதாரம்னா மேல இருந்து கீழே இறங்குவது. இவன் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான். இவன் வந்து மேல இருந்து கீழே வந்துடுறது கிடையாது. இவன் என்றைக்கும் தன்னுடைய தன்மையிலே இருக்கிறான். ஆதலினாலே இவன் உதித்தான், உதித்தான்னா கீழே இருந்து மேல வர்ற மாதிரி, நமக்காக நம்ம மேல கொண்டு போகிறதுக்காக சூரியன் அப்படி உதிக்கிறான், கடலுக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்கிறது. நம்ம தான் கீழே இருக்கிறோம், சூரியன் அங்கேயே தான் இருக்கிறான், நாம தான் சுற்றி கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்மை கீழே இருந்து மேலே எடுத்து செல்லும் முகத்தான் உதித்தான்னு அதுக்காகத்தான் சொன்னார். அவதாரம் கிடையாது என்று சொல்லும்படியாக பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பிறப்பிலி இறப்பிலி என்று சொல்லும்படியாக அப்பேற்பட்ட முருகன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று பிறப்பிறப்பு இல்லாத முருகப்பெருமான் இந்த சிறப்பான முகங்களோடு வந்து தோன்றினான். முகத்துக்கு என்ன சிறப்பு? ஆறு முகங்கள். ஆறு முகங்கள் எதுக்கு வந்தது என்று சொல்லும் பொழுது, இந்த ஆறு முகங்கள் ஏவர்தம் பாலுமின்றி எல்லை தீர் அமலர்க்கு உள்ள மூவிரு குணனும் சேக்கி முகங்களாய் வந்ததென்ன. இறைவன்
பரமேஸ்வரனுக்கு என்ன ஆறு குணங்கள் இருக்கிறதோ, மூவிரு குணனும் எல்லை தீர் அமலர்க்கு உள்ள மூவிரு குணனும் சேக்கு முகங்களாய் வந்தது என்ன? அப்பா எப்படியோ குழந்தை எப்படி அப்பா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப அப்பா மாதிரி அந்த குணங்களோடு வந்திருக்கிறது என்ன? சர்வஜ்ஞதை, திருப்தி, அனாதிபேதம், அனந்த சக்தி, அலுப்த சக்தி, ஸ்வதந்திரத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களை பகவான் என்று சொல்லும் பொழுது, பகன்ன ஆறு, மான்ன உடையவன், ஆறு குணங்களை உடையவன். இந்த ஆறு குணங்களை உடையவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு மகனாக எல்லை தீர் அவனுக்குள்ள மூவிரு குணனும் சேக்கி முகங்களாய் வந்தது என்று இந்த மூன்று குணங்களையும் தன்னுடைய முகமாக ஏற்றுக்கொண்டு இங்கே வருகின்றான். பூவியல் சரவண தன் பொய்கையில் வைகும் ஐயன், ஆவிகள் அருளுமாற்றால் அறுமுகம் கொண்டான் அன்றே. ஆவிகள்னா அந்த உயிர்கள், நமக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அறுமுகம் கொண்டான். நம்ம சொல்லுவோம் ஆயிரக்கணக்கான வழி இருக்கு சார். இது அதாவது இந்த வார்த்தையில வரும் பொழுது வேதங்கள் என்ன சொல்லும்? சகஸ்ரதீர்ஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். இந்த சகஸ்ரதீர்ஷா புருஷகா சகஸ்ராட்சகா என்ன? ஆயிரம் தலைகள் ஆயிரம் கண்கள்னு சொல்லும். ஏன் சார் என்னது இது? ஆயிரம் தலை இருந்தா ரெண்டாயிரம் கண்ணு இருக்க வேண்டாமா? நமக்கு சகஸ்ரதீர்ஷா புருஷகா அந்த வேத மகாபுருஷனா இருக்கப்பட்ட பரம்பொருளுக்கு ஆயிரம் தலைகள். சகஸ்ரதீர்ஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத், ஆயிரம் கண்ணு ஆயிரம் காலு. இது எப்படி சார் ஆயிரம் கால் எப்படி இருக்கும்? ஒன்று ரெண்டு கால் இருக்கணும், இல்லை ரெண்டாயிரம் கால் இருக்கணும், ரெண்டாயிரம் கண்ணாவது இருக்கணும். இன்னும் ஒவ்வொரு கண்ணு இருக்குமா? ஒவ்வொரு தலையிலையும் ஒவ்வொரு கண்ணா? இது அப்படி எல்லாம் அர்த்தம். சகஸ்ர என்றால் அனந்தம், ஏராளமான, எண்ணில் அடங்காது. அதே போலத்தான் இங்கே ஆறு என்று சொல்லு. ஆறுமுகம் ஆவிகள் அருளுமாற்றால் அறுமுகம் கொண்டான் அன்றே என்று சொல்லும்படியாக அவன் இறைவன் ஆறுமுகத்தை ஏன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், நமக்கு அருளுவதற்காக பலவிதமான வழிகள். ஆறுன்னு ஆற்றுப்படுத்துதல் முதலே பார்த்தோம். நம்ம எல்லாம் அவனிடத்துல பலவிதமான வழிகளிலே ஆற்றுப்படுத்துவதற்காக, ஒரு வழி ரெண்டு வழி கிடையாது, எல்லா வழிகளிலேயும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றான். இந்த வழிதான் போகணும்னு இல்லை, நம்பினார் கெடுவதில்லை என்று தன்னை சரண் அடைந்தவர்களுக்கெல்லாம் தனதால் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி ஆறுமுகம் கொண்டு அருளுகின்றான் நமக்கு. ஆறுன்னா வழி, இவ்வளவுதான். பலவிதமான வழிகள் இருக்கிறது, எல்லா வழியும் எல்லா ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் என்று சொல்லும்படியாக எல்லாம் மேலிருந்து விழக்கூடிய தண்ணீர் எல்லாம் எப்படி கடலை சென்று அடைகிறதோ அதே போல எல்லா வழிகளுமே முருகனை சென்று அடைகின்றது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழியில நம்ம போகலாம், ஆனா எல்லா வழியும் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு தகுந்தபடியாக இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் இறைவனை கொண்டுதான் சென்று சேர்க்கின்றன, இறைவனிடத்திலே முருகனிடத்திலே கொண்டு சேர்க்கின்றன. அதனால்தான் ஆறுமுகம். அதுக்கு இன்னொன்னு உண்டு. பரமேஸ்வரனுக்கு சத்யோஜாதம், வாமதேவம், தத்ருஷம், அகோரம், ஈசானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்கள் உண்டு. நம்ம முதலே பார்த்தோம் தொல்லை அறுமுகம், தன்னுடைய தொல்லை அறுமுகம் கொண்டான் என்று சொல்லும்படியாக அறிஞராயோர் சிந்திக்கும் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்று கச்சியப்பர் பாடுவார். உள்ளே இருக்கக்கூடியது அதோமுகம் என்று சொல்லக்கூடியதாக ஆறுமுகம். இந்த ஐந்து குணங்களாக இருக்கப்பட்ட பஞ்சமுகங்களும் உள்ளே இருக்கக்கூடிய அதோமுகமும் ஆறு வந்தது, அது இவனுக்கு அங்கேயே முகமாக வந்தது. இன்னொன்று உண்டு. பரமேஸ்வரனுக்கு அஞ்சு முகம், பார்வதிக்கு ஒரு முகம், இந்த ஆறு முகமும் சேர்ந்து இவனுக்கு ஆறு முகமாக வந்தது. இது ஒரு விஷயம். ஐந்து முகத்தோடு அதோமுகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தளர்கண் ஆறும் ஒரு முகமாய் தீப்பொறி ஆறுவிப்ப என்று திருச்செந்தூர் கந்தர் கல்வெண்பாவிலே பாடப்படும். அப்படி ஐந்து முகமும் அதோ முகமும் இருக்கக்கூடியது உண்டு. அது மட்டுமல்ல, நம்ம முதலே சொன்னபடி அறுவித சமயத்தோர்க்கும் அறுமுக சுவாமி ஆகி என்றிருக்கின்ற காரணத்தினால சிவன், விஷ்ணு, கணபதி, சக்தி, இவர் சூரியன், இவர்களுடைய எல்லாருடைய முகங்களையும் தன்முகத்தையும் ஒன்றாக கொண்டு ஆறு முகத்தையும் கொண்டவனாக இவன் வந்தானா, அதனால இவன் ஆறு முகம். இன்னொரு பொருளும் இந்த இதே பாடலுக்கு இன்னொரு இடத்திலேயே நம்ம எடுத்தோம் என்று சொன்னால், அருணகிரிநாதர் பாடும் பொழுது கங்காநதிவால கிருபாகரனே என்று சொல்லும்படியாக அவன் வரோதயனாக கிருபாகரனாக, கிருபாகரன்னா கிருபா சமுத்திரம், ஆகரம்னா சமுத்திரம்னு அர்த்தம். கிருபாகரம் கருணை சமுத்திரமாக, கருணை
மா கடலாக இருக்கின்றானாம் இந்த இறைவன் முருகப்பெருமான். சண்முகனே கங்காநதி பாலகிருபாகரனே, ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இங்கப்பா. அனுபூதியில சொல்லும் பொழுது சண்முகனே கங்காநதி பாலகிருபாகரனே என்று சொல்லும்படியாக கங்கா முருகா கருணாகரனே என்று அந்த வரோதயனாக கிருபாகரனாக முருகப்பெருமான் இருக்கிறான். சண்முகன் கங்காநதியினுடைய மகன் சொல்லும் பொழுது கங்காநதி பால, இவன் வரோதயன் கிருபாகரன். அது நதி, இவன் கடல். நதி எப்படி மேலிருந்து கீழே கடலுக்கு வந்து சேருகிறதோ அதே மாதிரி சம்சார சாகரத்திலே இருக்கக்கூடிய நம்மை காப்பாற்றுவதற்காக ஆறாக ஆறுமுகம் கொண்டு தானே வழி தன்னை அடைவதற்கு. வேற எதுவும் கிடையாது, எந்த வழியாலேயும் இறைவனை அடைய முடியாது. இறைவனை இறைவனாலே மட்டும்தான் அடைய முடியும். இல்ல நான் இந்த வழியா குறுக்கு வழி, இல்ல சார் காசு கொடுத்தா இட போயிடலாமா? உடனே கோயில்ல போய் பார்க்கலாம், காசு கொடுத்து கோயில்ல போய் சாமியை பார்க்கலாம், அவ்வளவுதான். இல்ல சார் பதவியை காட்டி, எதுவும் பகவானிடத்துல பலிக்காது, அவனிடத்துல எந்த விதமான தன்மைகளும் இருப்பதில்லை. ஆக அந்த இறைவன் கங்காநதி பாலனாக இருக்கக்கூடியவன், கங்கா நதி எப்படி மேலிருந்து அவள் நமக்காக பகீரதனுக்கு அருள்வதற்காக அவள் வந்தாள், இவன் நமக்கு அருள்வதற்காக கருணையாக கருணை வெள்ளமாக இங்கிருந்து வருகின்றானான், திரண்டு வருகின்றான். இது ஒரு பொருள். இப்படி ஆறு முகம் உண்டு. இதுல இன்னொரு கருத்து பார்க்கலாம். இந்த பஞ்சாயதன பூஜை என்று சொல்லி ஆதிசங்கர பகவத் பாதால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுல ஐந்து மூர்த்தங்களுக்கு இந்த சார கிராம வடிவங்கள், பானலிங்கம் இதெல்லாம் உண்டு. ஒவ்வொரு நதிக்கரையில ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய இடத்துல ஸ்படிகலிங்கம் இதெல்லாம் வச்சு ஐந்து தெய்வங்களுக்கு மட்டுமே அங்கே வழிபாடு இருக்கும். கணபதி, சிவன், விஷ்ணு, அம்பிகை, சூரியன், இப்படின்னா இவர்களுக்கு மட்டும் இருக்கும். முருகப்பெருமானுக்கு ஆறாவது அங்கே கிடையாது. சில பேர் வந்து வேலை வைத்து வணங்குவார்களே தவிர சாதாரணமாக அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆதிசங்கரர் இப்படி ஒரு பூஜை, பஞ்சாயதன பூஜை, அது என்ன பஞ்ச ஆயுதன பூஜை? ஏன் ஆறாவது கடவுள் இங்கே போச்சு? சுப்பிரமணியர் கடவுள் இல்லையா, விட்டுட்டாங்களா? கிடையாது. ஏன் அதை வைக்கலன்னா, இந்த ஐந்து தெய்வங்களுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான் தான், வேற யாரும் கிடையாது. இந்த ஐந்து தெய்வங்களுக்கு உள்ளேயும் தானே உள்ளிருந்து அவர்களுக்கு தெய்வத்துள் தெய்வமாக இருக்கின்ற காரணத்தினால ஆறாவது அவனுக்கு ஒரு பூஜை தனியா அவசியம் இல்லை. அவன் இதிலேயே சேர்ந்து இருக்கிறான், அவ்வளவுதான். இதிலேயே சேர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஐந்து பூஜை பண்ணும் பொழுது அவனுக்குத்தான் எல்லாம் போய் சேருகிறது, வேற ஒன்றும் கிடையாது. எப்படி ஆறானது அந்த சமுத்திரத்தை சென்று அடைகின்றதோ அதே மாதிரி எல்லா பூஜையும் அவனுக்குத்தான் போய் சேரும். அதனால இந்த அஞ்சு பேரை கும்பிட்டாலும் பகவானை, ஆறுமுகம் கொண்ட பகவானை கும்பிட்டதாகத்தான் பொருள், வேற எதுவுமே கிடையாது. இப்போ அவன் வந்து தோன்றக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கதையெல்லாம் பார்த்தோம்னா ஏராளமான கருத்துக்கள் அங்கே தென்படும். நான் முதல்லயே சொன்னேன், ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பேசும் பொழுது நம்ம ஒரு கருத்தை சிந்தித்தோம். கந்த புராணம் நம்முடைய ஆன்மாவினுடைய ஒரு போராட்டம், உயிர்களினுடைய போராட்டம். இந்த உலகத்திலே இந்த உயிர்கள் நடத்தி போராட்டம் நடத்தி இறைவனை அடையக்கூடிய அடைவதுன்னு சொல்றது தவறு, இறைவன் இவர்களுக்காக போராடி இவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு உருவக கதை. கதை கூட சொல்ல முடியாது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா வரலாறு மாறுவதில்லை. ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட்செல்ஃப் என்று சொல்வார்கள் இல்லையா, திருப்பி திருப்பி அதே கதை தான். அலெக்சாண்டர் இங்கிருந்து போரிட வந்தும் பொழுது ராஜராஜ சோழன் காலத்திலேயா, பாண்டியர்கள் காலத்திலேயா, இப்ப நடக்கக்கூடிய ஈராக் ஈரான் யுத்தத்திலேயா, இல்ல சிரியாவில் நடக்கக்கூடிய யுத்தங்களா, எல்லாம் பாருங்கள் என்ன நடக்கிறது. பழைய காலத்துல அவன் வில்லும் அம்பும் வாளும் வைத்து சண்டை போட்டான்னா இப்ப வந்து நம்ம அதுக்கு தகுந்தபடி AK-47 அதுவும் இதுவும் வைத்துக் கொண்டு போராடுகிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இடம் மாறுகிறது, மனிதர்கள் மாறிவிடுகின்றார்கள், ஆனால் காட்சிகள் மாறுவதே கிடையாது. இப்ப இந்த காட்சிகளே மாறுவதில்லையே, வரலாறை படித்தவர்களுக்கு, ஊன்றி படித்தவர்களுக்கு தெரியும், அப்படியே நடக்கும். அதே மாதிரி தான் கந்த புராணத்துல என்ன நடந்ததோ அப்படித்தானே நடக்கிறது. கந்த புராணத்துல சூரபத்மன் தானே பெரியவன் என்று ஆணவம் கொண்டு அகங்காரம் செய்கிறான், எனக்கு கிளை எனக்கு இந்த வேலை பாருன்னு. இப்ப பார்க்கலையா, எல்லாரையும் கொல்லும்படியாக அவர்களை துன்புறுத்தவில்லையா, ஹிட்லர் பண்ணலையா, மற்றவர்கள் எல்லாம் பண்ணலையா, அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய காலத்திலே நடந்திருக்கவில்லையா, சிங்கிஸ்கான் மாதிரி இருக்கக்கூடிய. கந்த புராணம் பழைய கதை புராணம் கட்டுக்கதைன்னு சொன்னா
செங்கிஸ்கான் கட்டுக்கதையா இல்ல ஹிட்லர் கட்டுக்கதையா? நமக்கு தெரிந்த இப்பொழுது ஒரு 60 வருடம் 70 வருடத்துக்கு முன்பாக நடந்த காரணத்தினாலே அதை நம்ம வரலாறுன்னு சொல்லுகிறோம். கல்பங்களுக்கு முன்பாக நடந்தால் அது கட்டுக்கதை ஆயிடுமா? அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு நடக்கிறது. அன்றைக்கு சூரபத்மனாக இருந்தான், பிறகு ஒரு செங்கிஸ்கான் மாதிரி வந்தான், அதற்கு பிறகு ஹிட்லர் மாதிரி வந்தான். பல பேர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் மட்டுமே கிடையாது. எந்த இடத்துல பார்த்தாலும் இப்ப ஈராக் கீழே விழுந்தது சத்தாம் ஹுசேனை பத்தி சொல்லுகிறார்கள், என்ன என்னால் அங்கே கொடுமை நடந்தது என்று சொல்லுகிறார்கள். பலவிதமான நாடுகள் இப்பொழுது விழுகின்றன, எழுகின்றன. இதுல விளையாட்டுத்தனம், இதுல இருக்கக்கூடிய அரசியல் என்னென்ன? அரசியல் பேசுறதுக்காக இங்க வரல, வரலாறு என்கின்ற நிலையிலே நின்று பாருங்கள். இது கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது கந்தபுராணத்தை. இது கதை அல்ல, இது கருத்து. அன்றைக்கு நடந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த விஷயம், இன்றைக்கு நாம் வேறு விதமாக அதை பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது முக்கியம். அப்ப என்ன நடந்ததோ அதே தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்கள் மாறுகிறார்கள், அவ்வளவுதான், வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் நன்மை கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், நாம் உயர்வடையலாம், இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். இது கதையா கட்டுக்கதையான்னு அதை அடித்துக்கொண்டு என்ன பண்ணுமோ, அதான் சொல்லுவாங்களே வடைய என்றான் நான் தொலைய என்றான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு, இதுதான் பழக்கமா இருக்கும். அதே போலத்தான் இது, இது சரியா அது சரியா, கடவுள் இப்படி இருந்தாரா அப்படி இருந்தாரா, இந்த கதை சரியா அந்த கதை சரியா, இவர் கடவுளா அவர் கடவுளா, இது சரியா தப்பா, இதுலயே போய் கொண்டு இருக்கிறோமே தவிர எது சரியான விஷயமோ அதை விட்டு விடுகிறோம், இது முக்கியமான விஷயமோ அதை காற்றிலே பறக்க விட்டு விடுகிறோம். நாமும் மீண்டும் மீண்டும் அடித்துக் கொண்டு கீழே வந்து கொண்டே இருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இதுல ஒரு சின்ன எனக்கு ஒரு கருத்து தோண வந்தது. திருவையாறு திருப்பதிகத்துல சம்பந்தர் பாடும் பொழுது தெங்கின் பழம் வேள என்று அந்த பின்னாடி 7வது 8வது அந்த பாடலாக வரும் அந்த பதிகத்துல, திருவையாறு பதிகத்துல. இந்த பதிகத்தை பாடினால் மழை வரும் என்று சொல்லுவார்கள். இந்த பதிகத்தை பாடும் பொழுது இதை மேகராக குறிஞ்சி என்று, அதை நீலாம்பரி என்று சொல்லுகிறார்கள். இது நீலாம்பரியா இல்லையா அதெல்லாம் பண் தெரிந்தவர்கள் அவர்கள் சொல்லட்டும், மேகராக குறிஞ்சி என்று, மழைப்பதிகம் என்று, புலன் ஐந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி என்று சொல்லும்படியாக இதுல சொல்லப்படும். இதுல ஒரு பாடல் வரும், இஞ்சாய இளந்தெங்கின் படம் வீழ, இளமேதி இருந்தங்கோடி செஞ்சாலி கதிர் உழக்கி செங்கமல வயல்படியும் திருவையாரேன்னு 8வது பாடல். இந்த பதிகத்தில் 8வது பாடல் வரும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய கதை என்னன்னு கேட்டா, அஞ்சாதே கையிலாய மலையெடுத்து அறக்கர்கோன் தலைகள் பத்தும் மஞ்சாடு தோல் நறிய அடர்த்தவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோயில். எந்த விதமான ஒரு கில்ட்டி கான்சியஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஒண்ணுமே பயப்படாம, ஒரு அதாவது கெட்டது பண்றதுக்கு பயப்படணுமா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று சொல்லுவார்கள். அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அறக்கர்கோன் ராவணன், அவன் மஞ்சாடு தோல் நறிய அடர்த்தவனுக்கு அவனுக்கு அருள் புரிந்தாராம். ஆனா அவன் என்ன பண்ண, அதுக்கப்புறம் நல்லவனா திருந்திருக்கணுமா இல்லையா? இறைவனுடைய அருளை பெறுவதை விட்டுவிட்டு அதை தவறுதனாக பயன்படுத்தினானாம். அதையே பின்னாடி ஒரு சின்ன விஷயமா சொல்லுகிறார், அங்கே திருவையாறு எப்படி இருக்கிற, திருவையாருடைய அந்த தல பெருமையை சொல்லும் பொழுது, இஞ்சாய இளந்தங்கின் பழம் வீழ, இளமேதி இருந்தங்கோடி செஞ்சாலி கதிர் உழக்கி செங்கமல வயல் படியும் திருவையாறு. என்ன சின்ன தென்னவரம், இப்ப நானும் பார்த்திருக்கேன் இங்க கோயம்புத்தூர் பக்கத்துல, இங்கெல்லாம் இந்த ஹைபிரிட் வெரைட்டி போடும் பொழுது கிட்டத்தட்ட 4 அடியிலேயே தென்னமரம், 4-5 அடி கூட கிடையாது, அந்த அடியில தென்னமரம் ஏராளமான தேங்காய்களை காய்க்கிறது, ரொம்ப ஆச்சரியமா நல்லா இருந்தது. அப்படியே கை அப்படியே போட்ட சின்ன குழந்தை பறிச்சுக்கலாம். அது மாதிரி சின்ன தெங்கு, இளந்தெங்கு, அதுல இருந்து பழம் விழா நல்ல முத்தின தேங்காய் விழுகிறது. இது ஒண்ணும் பெரிய மரத்துல இருந்து விழல. இஞ்சாய இளந்தெங்கின் பழம் வீழ, இளமேதி, மேதினா எருமை மாடுன்னு அர்த்தம், இளமேதினா எருமாட்டுக்கு எருமை கண்ணுக்குட்டி, இருந்து பயப்பட்டு அங்கு ஓடி செஞ்சாலி கதிர் உழக்கி, சாலினா நெல், சென்னல் இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாம் மிதித்துக் கொண்டு செங்கமல வயல்வடியும் திருவையாறே. இப்போ நல்ல காய் வரும் பொழுது இதே இது குரங்கா இருந்தா என்ன பண்ணும், இல்ல வேற ஏதாவது பிராணியா இருந்தா எடுத்து சாப்பிடுறதுக்கு, நாம அடையே நல்ல காயா விழுந்துருக்கு சார் அப்படின்னு எடுத்து எடுத்து வைத்துக் கொள்வோம். அடுத்தவங்க வீட்டு மரத்துல இருந்து விழுந்த காயா இருந்தா கூட பரவாயில்ல. காய் தென்ன காய் காய், இப்போ தேங்காய் விற்கிற விலையிலே எங்கிருந்து விழுந்தானே, தேங்காய் வந்தா சரி எவ்வளவுதான், இப்ப என்ன பண்றோம் தேங்காயை எடுத்து வச்சுக்குவோம். ஆனா இந்த எருமை மாடுக்கு அதனுடைய அருமை தெரியாது. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த தென் நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வரும், ஒரு பாடலில் வரும் பொழுது கடைசியில இது மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வர்த்து வைத்து வரும். அந்த இடத்துல நாய் பெற்ற தெங்கம் பழம்னு வரும். தெங்கம் பழம் நாய் கையில தேங்காயை கொடுத்தா என்ன பண்ணும், தானும் திங்காது அடுத்தவனையும் திங்க விடாது, அதை வச்சு உருட்டின் இருக்கும், கடிச்சு கடிச்சு இழுத்துட்டு இருக்கும். அதே போலத்தான் இங்கே தான் அனுபவிக்க முடியாமல் ஆனால் அதை கண்டு பயந்து இளந்தங்கின் பழம் வீழ இளமேதி இறிந்து அங்கு ஓடி அங்கிருந்து ஓடி விடுகிறது. மீண்டும் நல்லவனாக வந்திருக்க வேண்டும், ஆனா வரல, அதுக்கப்புறமும் தவறு செய்தான். இது ரெண்டையும் ஒப்பிடுவார். நான் எதுக்காக சொல்ல வந்தேன் என்று சொன்னால், நாம் நம்முடைய தன்மைக்கு தகுந்தபடியாக அவரவர்களுடைய தன்மைக்கு தகுந்தபடியாக இறைவன் என்ன செய்கிறான், அருள் செய்கிறான். அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்றபடி ஆறுமுகம் கொண்டு இதுதான் வழி, நானே ஒருவன் வழியாக இருக்கிறேன், இது கிடையாது அவர்களவுள் இரவர்களவுள் அப்படின்னு அடித்து கொண்டாலும் எல்லாம் என்னிடத்திலே வந்து சேருகிறார்கள் என்று தன்னுடைய கருணையை கொடுக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். அப்படி இறைவன் கருணையை கொடுப்பதற்காக இங்கே ஆறுமுகம் கொண்டு உற்றிருக்கின்றான். இவன் ஆறுமுகத்துக்கு அதுதான். இங்கே அந்த கதையில பார்க்கும் பொழுதும் ஒரு பக்கம் சூரபத்மன், கதையில இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப இவர்களெல்லாம் இருக்கிறது, கடவுள் இருக்கிறார் இல்லை, இதுவா கடவுள் அதுவா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இது வந்து சரித்திரம், அதான் முக்கியமான விஷயம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சரித்திரமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அன்னைக்கு என்ன கதை நடந்ததோ அதே தான் நடக்கிறது. நாம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நலம் பெற வேண்டும், அதுதான் நமக்கு தேவை. மற்ற கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்னா ஒரு சின்ன கருத்து இங்கே சொல்லுகிறேன். இதுல பிராக்டிக்கலா முதலே சொன்ன, இது எப்படி நமக்கு பிரயோஜனப்படும், இன்னைக்கு இந்த கருத்து எப்படி பிரயோஜனப்படும், இதை மூணு விதமா பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த பாடலை பாடினால் மகப்பேறு கிட்டும், இது பெரியவர்கள் சொல்ல கேட்டது, அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை துதித்தால் சஷ்டியிலே இருந்தால் அகப்பையிலே கருவிலே அவர்களுக்கு புத்திரன் புத்திரி தோன்றுவார்கள். இது வந்து பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய விஷயம். அவங்கவங்க பிரார்த்தனை பண்ணலாம், குழந்தை இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், இது ஒரு விஷயம். இரண்டாவது, இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவன் அவனுடைய கருணையை கொடுக்கும் முகத்தான், அவனை எப்படி அடைவது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த பாடல் அருவம் உருவமாகி நிற்கிறதே அந்த பாடலானது சுட்டி காட்டுகிறது. அதை தியானித்திருந்தால், அதையே மனசுக்குள்ள போட்டு போட்டு பார்த்தால், ஜோதி பிழம்பாக இருக்கப்பட்டவன் நமக்குள்ளே உதிக்கிறான். இந்த உலகம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடியது, நமக்கு எப்படி நாம் நினைக்கிறோமோ அது மாதிரிதான் உலகம் அமைகிறது. ஆக இந்த உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நன்மை பெறுவதற்காக இதை மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு பாருங்களேன். ஏதோ இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி வத்த சொல்றானேன்னு ஒரு நாள் ஒரு பத்து நாள் மனசுல போட்டு பாருங்களேன், எந்த ஆனந்தம் வருகிறதுன்னு பாருங்கள். மனத்திற்குள்ளே இந்த பாடலை மீண்டும் மீண்டும் போட இறை அருள் கிடைக்கிறது, இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, இந்த பாடல் நிகழ்ந்த நிகழ்வு அந்த கதைகள் இருக்கிறதே, அதை பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும். இறைவனை அடைவது எப்படி ஒன்று, அல்லது இறைவன் எப்படி கருணை செய்கிறான் இந்த கதை சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது, என்னென்ன கதை நடந்தது, சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்துகிறான், மன்மதன் அழிந்துவிட்டான், அதன் பிறகு இறைவன் யோகியாக இருந்து அவனும் ஞானமுத்திரையோடு இருந்தான், இறைவி தன்னுடைய உடலை விடுத்த பார்வதியாகி அங்கே இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தாள், மேருமலையின் சாரலிலே குகைக்குள்ளே இருந்து தேவர்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள், அதற்கு பிறகு திருமணம் நடந்தது, அதற்கு பிறகு இவர்களெல்லாம் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இவர்கள் தவம் செய்ததற்காக இறைவன் தன்னுடைய முகத்திலே இருந்து முருகப்பெருமானை பரமேஸ்வரன் தோற்றுவித்தான். இதானே, இதை நீங்க திருப்பி பாருங்க, அந்த கதை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள், அங்கிங்க ஒரு முக்கோணம் முக்கோணமா இருக்கும். கோணத்திலே இருக்கக்கூடிய அம்பிகையை போலவே ஒவ்வொரு கோணத்திலேயும் இருக்கிறாள் என்று அம்பிகையை சொல்வார்கள், ஸ்ரீ சக்கர அதுல இருக்கக்கூடிய கோணங்களிலே இருக்கிறாள் என்று சொல்வதை போலவே இங்கே மூன்று முக்கூடு நடக்கும். ஒரு பக்கம் பரமேஸ்வரன் தவம் செய்கிறார், இன்னொரு பக்கம் அம்பிகை தவம் செய்கிறாள், ஒரு பக்கம் தேவாதி தேவர்கள் எல்லாம் மேருமலையிலே தவம் செய்கிறார்கள். மேருமலை சாரலிலே தவம் மூன்று இடத்திலே தவம் நடக்கிறது. தவம் நடந்த காரணத்தினாலே பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணமும் நடந்து அதன் பிறகு மீண்டும் முருகப்பெருமான் இவர்கள் தவம் செய்யும் பொழுது முருகப்பெருமான் அவதரிக்கிறான். என்ன தோன்றுகிறதுலேருந்து, தவம் செய்த பிறகு முருகப்பெருமான் தோன்றுகிறான். தவத்தினாலே அடையப்பட்ட தெய்வம் முருகப்பெருமான். சரி, இது எல்லாருக்கும் தெரியுமே, இறைவனை தவத்தினாலே அடையலாம். சரி, இறைவனை தவத்தினாலே அடையலாம் என்பது ஒரு பொதுவான விதி. இந்த தவம் ஏன் செய்தார்கள், அதான அடிப்படை விஷயமே.